திருவருகை காலம் மகிழுங்கள் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை. சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த ராபர்ட் ஒரு கடையில் வேலை செய்து வந்தார். கிறிஸ்துமஸ் விழா நெருங்கிக் கொண்டிருந்ததால் கடையில் ஏகப்பட்ட வேலை குவிந்திருந்தது. தன்னையொத்த இளையோர் கிறிஸ்துமஸ் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்கும் போது தான் மட்டும் வறுமையின் காரணமாக இவ்வாறு அடைபட்டிருப்பதை எண்ணி ராபர்ட் உள்ளத்தில் குமுறிக்கொண்டே வேலை செய்தார். அவ்வேளையில் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பொருட்கள் வாங்க வயது முதிர்ந்த ஒருவர் வந்தார். அவருடன் ஒரு சிறுமி சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வந்தார். சற்று கவனித்து பார்த்தபோது அச்சிறுமிக்கு இரு கைகளும் இரு கால்களும் இல்லை என்பதை ராபர்ட் உணர்ந்தார். இருந்தாலும் அச்சிறுமியின் முகத்தில் அளவற்ற ஆனந்தம் நிறைந்திருந்தது. அனைத்தையும் வியப்புடன் பார்த்து அழகாய் புன்னகை செய்த வண்ணம் கடையை வலம் வந்த அச்சிறுமியை பார்த்து ராபர்ட் கண் சிமிட்டினார். அதை கண்ட சிறுமி இன்னும் கூடுதல் மகிழ்வுடன் முகமலர்ந்து சிரித்தார். அந்த சிரிப்பை கண்டபோது அச்சிறுமி எவ்வித குறையுமில்லாத ஒரு தேவதை போல் தோன்றினார் ராபர்ட்டுக்கு. கடையை விட்டு செல்லும்போது அச்சிறுமி ராபர்ட்டை அருகில் அழைத்து அவர் கன்னத்தில் முத்தமிட்டார். பின்னர் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்து கூறிவிட்டு மறைந்தார். அச்சிறுமியின் தெய்வீக புன்னகை தன் உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரமான எண்ணங்களை கரைத்து விட்டதை போல் ராபர்ட் உணர்ந்தார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, உண்மையான மகிழ்ச்சி, உள்ளத்தை நிறைக்கும் மகிழ்ச்சி சின்ன சின்ன நிகழ்வுகளில் எவ்வித ஆர்ப்பாட்டமோ ஆடம்பரமோ விளம்பரமோ இன்றி நம்மை வந்து அடைகின்றது என்பதை சொல்லித்தரும் விழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. குழந்தை இயேசுவின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு கௌதேத்தே சண்டே, அதாவது மகிழுங்கள் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. அன்பு நெஞ்சங்களே, குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது என்ற செய்தி பொதுவாக குடும்பங்களில் மகிழ்வு கலந்த எதிர்பார்ப்பை உருவாக்கும். மனித சமுதாயம் என்ற குடும்பத்தில் இறைவன் ஒரு குழந்தையாய் பிறக்கப் போவதை மகிழ்வுடன் எதிர்பார்க்க இன்றைய ஞாயிறு திருவழிபாடு நம்மை அழைக்கின்றது. ஆவலாய் எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு நெருங்க நெருங்க மனம் மகிழ்வில் நிறைவதை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கின்றோம். நிகழ்வுக்கு முன் உருவாகும் மகிழ்வு இது. இந்த உணர்வை புரிந்து கொள்ள ஒரு சிறு கதை உதவியாக இருக்கும். அன்பு நெஞ்சங்களே, த லிட்டில் பிரின்ஸ், அதாவது குட்டி இளவரசன் என்பது அரிதான கற்பனையும் அழகான உண்மைகளும் நிறைந்த கதை. மற்றொரு கோளத்திலிருந்து நம் பூமிக்கு வந்து சேரும் ஒரு குட்டி இளவரசனின் கதை.
பூமிக்கு வந்த இளவரசன் ஒரு நரியை சந்திக்கின்றான். நட்பு மலர்கின்றது. ஒரே நாளில் நட்பை உருவாக்கிய அந்த சந்திப்பிற்கு பின் அடுத்த நாள் இளவரசன் வந்ததும், நீ நேற்று வந்த நேரத்திற்கே இன்றும் வந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் என்று நரி அவனிடம் உரிமையாய் சொல்கின்றது. ஏன் அதே நேரத்திற்கு வரவேண்டும் என்று கேட்கும் இளவரசனுக்கு நரி சொல்லும் விளக்கம் அழகானது. நீ தினமும் 4 மணிக்கு வருவாய் என்று உறுதியாக எனக்கு தெரிந்தால் நான் 3 மணிக்கே மகிழ்வாக இருக்க ஆரம்பித்து விடுவேன். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திற்கு வந்தால் என் மனம் தயாராக மகிழ்வாக இருக்க முடியாதே என்று நரி சொல்கின்றது.
அன்பு இதயங்களே, மனதுக்கு பிடித்த ஒருவரை எதிர்பார்த்திருக்கும் நேரம், நல்லதொன்று நடப்பதற்காக காத்திருக்கும் நேரம் மிக ஆனந்தமானது. நிகழ்வுக்கு முன் உருவாகும் மகிழ்வு இது. இதை நாம் எல்லோரும் வாழ்வில் உணர்ந்திருப்போம்.
ஆகாயம் மண்ணிலா அமுதான வெண்ணிலா இளம் தென்ற பாடும் பண்ணிலா ஆனந்தம் கண்ணிலா பேரின்பம் வானிலா இறை மகன் இன்று எண்ணிலா இறை மகன் இயேசு எண்ணிலா ஆகாயம் மண்ணிலா அமுதான வெண்ணிலா இளம் தென்ற பாடும் பண்ணிலா.
அன்பு நெஞ்சங்களே, உண்மையான மகிழ்வு வெளியிலிருந்து வருவது அல்ல, அது நம் உள்ளத்திலிருந்து உருவாவது என்பதை நாம் வாழ்வில் பலமுறை அனுபவித்திருந்தாலும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்வு கண்ணை கவரும் வெளிப்புற அலங்காரங்களிலும் பரிசுப் பொருட்களிலும் இருப்பதாக தவறான எண்ணங்களை வர்த்தக உலகம் நம்மீது திணிக்க முயல்கின்றது. வர்த்தக உலகம் சொல்லித்தரும் பாடங்களுக்கு எதிராக உண்மையான மகிழ்வு உள்ளத்திலிருந்து வருவது என்பதை சொல்லித்தரும் பல கதைகளில் இதுவும் ஒன்று. அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணியின் இந்த கதையை அவர் சொல்வதாகவே நாம் கேட்போம்.
பனி கொட்டிக்கொண்டிருந்த ஒரு நாள் மாலையில் என் வீட்டு கதவை தட்டியபடி ஒரு சிறுவனும் சிறுமியும் நின்றனர். அவர்கள் ஏழைகள் என்பதை அவர்கள் அணிந்திருந்த உடையே பறைசாற்றியது. உங்களிடம் பழைய செய்தித்தாள்கள் உள்ளனவா என்று அக்குழந்தைகள் என்னிடம் கேட்டனர். அப்போதுதான் அவர்களது கால்களை நான் பார்த்தேன். உறைய வைக்கும் பணியிலும் அவர்கள் அணிந்திருந்தது மெலிதான செருப்புகள். அக்குழந்தைகளை வீட்டுக்குள் வரச் சொன்னேன். அவர்கள் அணிந்திருந்த அழுக்கான செருப்புகள் பணியில் நனைந்திருந்ததால் ஈரமான அழுக்கான சுவடுகளை வீட்டிற்குள் பதித்தன. சுடச்சுட தேநீரும் சில பிஸ்கட்டுகளும் தந்தேன். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வீட்டுக்குள் சென்று பழைய நாளிதழ்களையும் அவற்றோடு அவர்கள் அணிவதற்கு சில உடைகளையும் காலணிகளையும் கொண்டு வந்தேன். தேநீரை அருந்திய சிறுவன் என்னிடம், நீங்கள் பணக்காரரா என்று கேட்டான். எனக்குள் எழுந்தது சிரிப்பு. நான் எவ்வளவு ஏழை என்பது அவர்கள் அமர்ந்திருந்த அந்த சோஃபாவை பார்த்தாலே தெரியும். நடுத்தர வருமானம் உள்ள என்னை பார்த்து அவன் அந்த கேள்வியை ஏன் கேட்டான் என்று புரியாமல், நானா பணக்காரியா? இல்லையே, ஏன் அப்படி கேட்கின்றாய் என்று அவனிடமே கேட்டேன். அப்போது அவனது தங்கை என்னிடம், நீங்கள் தேநீர் கொடுத்த இந்த கப்பும் தட்டும் ஒரே நிறத்தில் உள்ளன, அதனால் நீங்கள் பணக்காரராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று பதில் சொன்னாள் அந்த சிறுமி. இதை சொன்னபின் நான் தந்தவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் சென்றனர். அவர்கள் சென்றபின் அந்த கப்பையும் தட்டையும் பார்த்தேன். அவை ஒரே நிறத்தில் இருந்தது. அவர்கள் கண்களில் என்னை ஒரு பணக்காரியாக காட்டியது. ஆனால் என் வறுமை மட்டுமே என் எண்ணங்களை அதிகம் நிறைத்து வந்துள்ளதை எண்ணி வெட்கப்பட்டேன். உண்ண உணவு, உடுத்த உடை, வாழ ஒரு வீடு இவற்றை தந்த இறைவனை அப்போது நன்றியோடு எண்ணி பார்த்தேன். வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது அக்குழந்தைகளின் நனைந்த அழுக்கான பாதங்கள் விட்டு சென்ற சுவடுகளை சுத்தம் செய்யாமல் விட்டு வைத்தேன். நான் பணக்காரி இல்லையே என்று ஏங்கும் போதெல்லாம் அந்த பாதச்சுவடுகள் நான் எவ்வளவு பணக்காரி என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த சுவடுகளை துடைக்காமல் விட்டு வைத்தேன்.
அன்று அவ்வீட்டில் பதிந்தன இரு குழந்தைகளின் பாதங்கள், அந்த பெண்ணின் மனதில் பதிந்தன அற்புத பாடங்கள். அன்பு நெஞ்சங்களே, குழந்தை வடிவில் வரும் கண்ணனின் பாதங்களை வரைந்தால் வீட்டுக்குள் நல்லவை நடந்து வரும் என்று எண்ணுவது இந்திய மண்ணில் ஓர் அழகிய மரபு. குழந்தை வடிவில் இறைவன் வரும் இந்த கிறிஸ்மஸ் நேரத்திலும் அவரது பாதங்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பல அழகிய பாடங்களை பதித்துச் செல்ல வேண்டும். எனதருமை அன்புள்ளங்களே, மிக எளிதில் மகிழ்வையும் நிறைவையும் அடைவது குழந்தைகளே என்பது நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் ஒன்று. மகிழ்வை தேடி கடலையும் மலைகளையும் கடந்து செல்ல தேவையில்லை. நாம் மனது வைத்தால் நம்மை சுற்றியே மகிழ்வை தேடிக்கொள்ளலாம் என்பதை குழந்தைகள் சொல்லித் தருகின்றனர். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் கூறும் வழிகள் மிக மிக எளிதான வழிகள், ஆயினும் நாம் அடிக்கடி பின்பற்ற தவறும் வழிகள்.
புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 5. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, புனித பவுல் கூறுவது போல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எளிதான வழிகள் பல இருந்தாலும் நெளிவு சுழிவான நெருக்கடியான வழிகளில் பயணம் செய்து நமது நிம்மதியையும் மகிழ்வையும் இழப்பது நமக்கு கைவந்த கலையாகிவிட்டதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, உள்ளதை அனுபவித்து மகிழ்பவரே உண்மையில் செல்வந்தர்கள் என்பது ஒரு யூத பழமொழி. இல்லாத தேவைகளை உருவாக்கி இன்னும் அதிகம் அதிகமாய் பெறுவதில் மட்டுமே நமது கிறிஸ்துமஸ் மகிழ்வு உள்ளது என்று வர்த்தக உலகம் சொல்கின்றது. நான் என்ற உலகை நிரப்பிக் கொள்வதே மகிழ்வு என்று சொல்லும் வர்த்தக விளம்பர உலகின் பாடங்களுக்கு முற்றிலும் நேர்மாறான பாடங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்குச் சொல்லித் தருகின்றது. நமது வாழ்வின் பொருளும் மகிழ்வும் நம்மிடமிருந்து அல்ல, அடுத்தவிடமிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்பதை இறைவாக்கினர் எசாயா அவர்களின் வார்த்தைகள் முழங்குகின்றன.
அன்பு இதயங்களே, தங்களையே மறந்து மற்றவருக்காக உழைப்பவர்கள் பெறும் மகிழ்வு நான் என்ற சிறைக்குள் சிக்கிக் கொள்ளாது. இத்தகைய மகிழ்வுக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டு திருமுழுக்கு யோவான். தன்னை தேடி மக்கள் வந்தபோது அந்த தருணத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு பேரும் புகழும் பெறுவதற்கு பதில், தான் உலக மீட்பர் அல்ல, அந்த மீட்பர் வரும் வழியை காட்டுவது மட்டுமே தன் பணி என்பதை திருமுழுக்கு யோவான் வெளிப்படையாகச் சொன்னார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். தான் ஒளி அல்ல, அந்த ஒளியை மக்களுக்கு அடையாளம் காட்ட வந்தவர் என்று திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லப்பட்டுள்ள நற்செய்தி வரிகள் கிறிஸ்மஸை பற்றிய ஓர் உருவகத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. திருமுழுக்கு யோவானின் பணியை குறித்தும் கிறிஸ்மஸ் விழாவின் உட்பொருளை குறித்தும் புரிந்து கொள்ள உதவும் அழகிய ஓர் உருவகம் இது.
நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய புயல் ஒன்று வீட்டை சூழ்ந்தபோது தனி அறையில் படுத்திருக்கும் தன் சிறுவயது மகன் பயந்து விடுவானே என்று அவனை பார்க்கச் செல்கின்றார் ஒரு தந்தை. அங்கு இருளில் படுத்திருக்கும் மகனை காண ஒரு டார்ச் விளக்கை எடுத்துச் செல்கின்றான். அவர் கதவை திறந்து டார்ச் விளக்கை அடித்ததும் சப்தம் கேட்டு எழுந்த மகன் பயத்தில் யாரது என்று கேட்கின்றான். தந்தை உடனே அந்த டார்ச் விளக்கை அவன் மீது அடித்து அவனை இன்னும் பயத்தில் ஆழ்த்தாமல் அந்த டார்ச் ஒளியை தன் மீது திருப்பி, மகனே நான்தான் என்று சொல்கின்றார். மகனும் அந்த ஒளியில் தந்தையை கண்டு பயம் தெளிகின்றான், மகிழ்கின்றான்.
அன்பு இதயங்களே, இருள் சூழ்ந்த உலகில் தன்மீது ஒளியை திருப்பி இதோ நான் வருகிறேன் என்று இறைவன் சொன்னதே கிறிஸ்மஸ் பெருவிழா. அந்த ஒளியை இறைவன் மீது திருப்பிய டார்ச் விளக்கு யார்? திருமுழுக்கு யோவான். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நமது இல்லங்களில் உயர்த்தி கட்டும் விண்மீன்களைப் போல நம்மிடம் ஒளிரும் உண்மையான மகிழ்வு அனைவருக்கும் இறைவனை அடையாளம் காட்டும் மகிழ்வாக அமையட்டும். மகிழுங்கள் ஞாயிறு இந்த உண்மையான நிறைவான மகிழ்வை நமக்கு சொல்லித்தரும்படி குழந்தை இயேசுவை நாம் மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.